பெற்றுக்கொள்ள முடியும். பவுலப்போஸ்தலர் குறித்த சிந்தனை நமக்கு தெரியும் என்று சொன்னாலும், இந்த எபேசியர் கைதி நிருபத்தில் இது தொடர்புடையது என்பதனாலே நான் ஒரு சில முன்னுரிகளை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரியும் இவருடைய இயற்பெயர் சவுல். இவர் பென்யமின் கோத்திரத்திலிருந்து வந்ததால் இஸ்ரவேலின் முதல் அரசனின் பெயரால் இவர் அழைக்கப்பட்டார். இவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் சவுலை போல அல்லாமல் தர்ஷீசு பட்டணத்தினுடைய சவுல் கீழ்ப்படியில் உள்ளவராக இருந்தார். இவருக்கு ஒரு அடைமொழி உண்டு, இயேசு கிறிஸ்துவினால் சிறைபிடிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவினால் சிறைபிடிக்கப்பட்டவன், அவர் கிறிஸ்துவினாலே மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டவர். அப்போஸ்தலர் 9:3, அப்போஸ்தலர் 9:26 இவைகளெல்லாம் நாம் அவர் சிறைபிடிக்கப்பட்டவன், மரம் திரும்பினவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சவுல் பவுலாக மாறியதோடு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இவர் மாற்றப்பட்டார். இவர் ஒரு வைராக்கியமுள்ள யூதனாக இருந்து இவர் கிறிஸ்துவின் தொண்டனாக மாற்றப்பட்டு புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தொண்டனாக இவர் மாற்றப்பட்டார். இவருடைய மாற்றம் மட்டுமல்ல, இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடிப்படையான காரணம், இவர் புறஜாதியாருக்கு தன்னுடைய திருப்பணி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாற்றப்பட்டவர். ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பவுல் சுற்றித் திரிந்து 3 பிரயாணங்களை மேற்கொண்டதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். 53 வருடத்திலே பவுல் எபேசுவிலே ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவர் எபேசுவிலே அப்பொழுது தங்கிவிடவில்லை. அப்போஸ்தலர் 18:19-21 வசனங்கள். 2 வருடங்கள் கழித்து தன்னுடைய 3 பயணத்தின் பொழுது எபேசுவிலே வந்து பவுல் அப்போஸ்தலன் 2 அங்கே தங்குகிறார். 2 தங்கி பறந்து இருக்கிற இந்த எபேசு பட்டணத்தின் எல்லா பகுதியையும் சுற்றி பார்க்கிறார். அங்கு நற்செய்தி மயமாக்கப்பட்டிருக்கிறதை அவரால் உணர முடிந்தது. அப்போஸ்தலர் 19:1-20 வரை, டயனா என்கிற பெண் கடவுளின் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த பட்டணத்திலே கிறிஸ்துவின் சபையை நிறுவுகிறார் பவுல் அப்போஸ்தலன். சபையை நிறுவியது மட்டுமல்ல, அந்த சபையை அங்கே உறுதிப்படுத்துகிறார். இது எபேசுவிலே சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயம். மீண்டுமாக 10 பிறகு எபேசுவில் உள்ள தன்னுடைய அருமையான நண்பர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது ரோமாபுரியிலே அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். எபேசியர் 3:1-4:1, இவர் இந்த கடிதத்தை தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவர்களை திருப்பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக எழுதுகிற ஒரு நூலாக, நிருபமாக இதை அங்கே எழுதுகிறார். இது பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னணி. இந்த எபேசியர் நிருபத்தினுடைய பின்னணியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அல்லது நமக்கு இன்றைக்கு தியானிக்க நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனையின் தலைப்பு சமீபமாக்கின ரத்தம். இந்த சமீபமாக்கின ரத்தம் என்பது எபேசிய நிருபம் முழுவதும் பறந்து இருக்கிறது. கிருபை என்கிற வார்த்தை எபேசிய நிருபத்திலே 12 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இருக்கிறது, தகுதியற்ற மக்களுக்கு கடவுள் தருகிற தயவு. தகுதியற்ற மக்களுக்கு கடவுள் தருகிற தயவு என்பது கிருபை. இந்த நிருபத்திலே அது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களை தயவினாலே கிறிஸ்துவோடு கூட இணைக்கிற ஒரு பணி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் மரணத்தினாலே நடைபெறுகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிட விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிற சொற்றொடர் இந்த நிருபத்திலே 27 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி கிருபை என்கிற பதம் மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிற பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிற காரியம் அங்கே நடைபெறுகிறது. அதுதான் அல்டிமேட்டா இந்த எபிசோட்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்ல விரும்புகிற சிந்தனை. இந்த நிருபத்தை 2 பிரிவுகளாக பிரிக்க முடியும், பெரும் பிரிவுகளாக. 1-3 வரை உள்ள அதிகாரங்களாகவும், 4-6 வரை உள்ள அதிகாரங்களாகவும் இதை பிரிக்க முடியும். அந்த பிரிவுகளிலே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவில் நம்முடைய செல்வங்கள். கிறிஸ்துவில் நம்முடைய ஆவிக்குரிய சொத்துகள் என்ன என்பது சொல்லப்படுகிறது. பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது, குமாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, இது கிறிஸ்துவிலே நம்முடைய ஆவிக்குரிய சொத்துகள் என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவில் நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்பதை அங்கே சொல்லுகிறார். உயர்த்தப்பட்டு சிங்காசனத்திலே அமர்த்தப்படுகிற ஒரு நிலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. 2:1-10 உள்ள வசனங்கள், உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவது, ஒப்புரவாக்கப்பட்டு ஆலயத்திலே நிலை நிறுத்தப்படுவது, ஒப்புரவாக்கப்பட்டு ஆலயத்திலே நிலைப்படுத்தப்படுவது. இது 11:22 இந்த 2 தான் நாம் இப்பொழுது தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருப்பது. 4-6 உள்ள அதிகாரங்கள் கிறிஸ்துவில் நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எபேசு சபைக்கு எழுத நிருபத்தை எழுதியதற்கு காரணமே என்ன என்பது சொன்னேன். தொடர்ந்து இவர்கள் இந்த திருப்பணியை கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய நண்பர்களுக்கு ரோமாபுரி சிறையில் இருந்து பவுலப்போஸ்தலன் எபேசு சபை இந்த நிருபத்தை எழுதுகிறார். எவற்றையெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளாக இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஐக்கியத்திலே நடக்க வேண்டும், தூய்மையிலே நடக்க வேண்டும், இவர்கள் இசைவாய் நடக்க வேண்டும், இவர்கள் வெற்றியிலே நடக்க வேண்டும். ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான், கிருபையினாலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வின் நிறைவு வெற்றியாக இருக்க வேண்டும். இது பவுலுடைய விருப்பமாக அமைகிறது. ஐக்கியத்திலே, தூய்மையிலே, இசைவிலே, வெற்றியிலே நடக்கிற ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் இந்த நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்ல விரும்புகிற சிந்தனை. நம்முடைய இந்த 2 ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், பொதுவான பாவிகளுக்கு எவற்றையெல்லாம் கடவுள் செய்திருக்கிறார் என்பதை அங்கே சொல்கிறார். அதில் ஆக்சுவலாக 2 அந்த 2 ஒன்று பொதுவான பாவிகளுக்கான ஒன்று, அது பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 புறையினத்தாருக்கு பொதுவான பாவிகளுக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறார், புறவினத்தாருக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறார். இதைதான் அங்கே சொல்றார். ஒரு பாவி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவது, ஒரு புறவினத்தார் யூதரோடு கூட இணைக்கப்பட்டு வித்தியாசம் இல்லாமல் பார்க்கப்படுவது. இந்த 2 விஷயத்தை தான் இந்த 2 பவுலப்போஸ்தலன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். பொதுவான பாவிக்கு எவற்றை கடவுள் செய்திருக்கிறார் என்பதை அங்கே காண முடிகிறது. அவனுடைய ஒரு பாவியினுடைய அடிப்படையான நிலை என்னவாக இருந்தது? 2:1 அவன் மரித்தவன். 2:3 முற்பகுதி கீழ்ப்படியாதவன். 3 அடுத்த பகுதி சீரழிந்தவன். 3 கடைசி பகுதி ஆக்கினைக்கு உட்பட்டவன். இதுதான் ஒரு பாவியினுடைய நிலை. மரித்தவன், கீழ்ப்படியாதவன், சீரழிந்தவன், ஆக்கினைக்கு உட்பட்டவன். கடவுள் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பொதுவான பாவியை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிற ஒன்றிலே அவருடைய கிரியை என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், அவர் நம்மை நேசிக்கிறார். 4, அவர் உயிர்ப்பிக்கிறார். 5, உயர்த்துகிறார். 6, பாதுகாக்கிறார். 7-9 எனவே இந்த கிரியைகளை ஒரு பொதுவான பாவியினுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிறார். அவன் மறித்தவனாகவும் கீழ்ப்படியாதவனாகவும் சீரழிந்தவனாகவும் ஆக்கினைக்கு உட்பட்டவனாகவும் இருக்கிறவனை அவர் நேசித்து உயிர்ப்பித்து உயர்த்தி பாதுகாக்கிற ஒரு உன்னதத்தை அவர் வழங்குகிறார். இது ஒரு பொதுவான பாவிக்கு கொடுக்கப்படுகிற சாக்கியம். இந்த பாவியாக இருந்தாலும் சரி, புறையினத்தானாக இருந்தாலும் சரி, இவர்கள் கிறிஸ்துவிலிருந்து தூரமானவர்கள் அல்ல. அதுதான் செய்தி. இந்த கிறிஸ்துவின் ரத்தம் சமீபமாக மாற்றியது, சமீபமாக்கிற ரத்தம். அது பொதுவான பாவியாக இருந்தாலும் சரி, அது புறையினத்தானாக யூதன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவர்களை சமீபமாக்குகிற ரத்தமாக இது இருக்கிறது. அப்போ சிலர் 17:26-28 உள்ள வசனங்களிலே 27 நாம் வாசிக்கிறோம், தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் நம்மிலே ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் தூரமானவர் மட்டும் என்பது அல்ல. ரோமர் 9:24-25 வசனங்களிலே வாசிக்கிறோம். வாசிங்க, ரோமர் 9:24-25. ம் ம் யூதர் என்றும் இல்லை, புரஜாதியார் என்றும் இல்லை, என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் என்றும் இல்லை, என்னுடைய ஜனங்கள் என்றும் இல்லை, சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் இல்லை, சிநேகிக்கப்படாதவர்கள் என்பதும் இல்லை. எனவே இவர்கள் தூரமானவர்கள் அல்ல, இவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள், இணைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மிக தெளிவாக அங்கே சொல்கிறார். அப்போ சொல்ல 10:44-46 வாசிங்க. அப்போ சொல்ல 10:46-46 மிக ஆழமான ஒரு சத்தியம் அங்கே சொல்லப்படுகிறது. யாருக்கு பிரச்சனை இல்லை? தூய ஆவியானவரை பொறிந்தளிவருக்கு பிரச்சனை இல்லை. யாருன்ட்டு? யூதரனும் யூதர் அல்லாதவர்களும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த விருத்த சேதம் செய்யப்பட்ட யூதர்களுக்கு எது பிரச்சனை ஆயிடுச்சு? எப்படி புரஜாதியார் மேல பசுத்தாவியான இறங்க முடியும்ன்றது இவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நிலைப்பாடு அங்கே தெரிகிறது. கடவுள் இப்படி ஒருவரையும் தூரமாக வைத்து பார்க்கிறவர் அல்ல. வித்தியாசம் இல்லாமல் தூய ஆவியானவரை பொழிகிற ஒரு பெரிய ஆற்றலை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது அடிப்படையாக கடவுளுடைய நிலைப்பாடு. முன்பு புரஜாதியார் எப்படி இருந்தார்கள்? முன்னாடி நாம் பார்த்தாங்க, பொதுவான பாவி எப்படி இருந்தான், கடவுளுடைய கிரியை அவன் எப்படி மாற்றியது என்பது. இங்கு அடிப்படையாக ஒரு புரஜாதியான் என்பவன் எப்படி இருந்தான் என்று பார்க்கிற பொழுது ஒரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தார்கள். ஏற்கனவே நாம அறிமுகத்திலே பார்த்தோம், எபேசு சபையிலே டயானா என்கிற பெண் கடவுளுக்கு தங்களை இவர்கள் அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தார்கள். காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் கடவுள் அன்றைக்கு தெரிந்து கொண்ட தன்னுடைய மக்கள் இனத்தை அவர் வழிநடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் இவர்கள் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். மூன்றாவதாக, இவர்கள் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள். இவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்கள் கடவுள் அற்றவர்கள். இந்த புரஜாதியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியல் இது. இவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள், அந்நிய கடவுளை வழங்குகிறவர்கள். இவர்கள் காணி ஆட்சியிலிருந்து புறம்பாக்கப்பட்டவர்கள். கட்டளைகளும் கிடையாது, ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு கட்டளையும் கிடையாது, ஆசீர்வாதங்களும் கிடையாது என்கிற பொழுது இவர்கள் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்கள் கடவுளை அற்றவர்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்ல ஞாபகம் நினைக்கிறேன், டாக்டர் ஜான் சாமியல் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஆதியாகமத்தை பத்தி பேசுகிற பொழுது ஒரு நல்ல ஐ ஓப்பனிங். அது கடவுள் எடுக்கிற அட்டம்ப்ட், ஆதாம் ஏவாளில் தொடங்கி இவங்களை எப்படியாவது சீர்திருத்தி பார்த்தலான்னு அவர் ட்ரை பண்ணி தோத்து தான் போனார். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிந்தனை 11 வரையிலும் இந்த புரஜாதியாரோட போராடி தோத்துட்டார். 12 என்ன பண்ணுறாருன்னா, யாரை தெரிவு செய்கிறார்? ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். தனக்கென்று ஒரு மக்கள் இனமாக ஆபிரகாம் துவங்கி உருவாக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். என்ன அங்கே அடிப்படையான கடவுளுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால், சி இதை திருத்தவே முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்குன்னு சுத்தமான ஒரு ஜாதியை உருவாக்கி நான் அவங்கள மட்டும் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன்னு பொசிசிவான ஒரு விஷயம் அல்ல. அதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். டோட்டலாக மாற்றினுன்னு ட்ரை பண்ணார், அது முடியல. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் வழியாக தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். அது பிறகு யூதர்கள் என்கிற நிலையிலே புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படி இஸ்ரேல் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்கள், இந்த இஸ்ரேல் அல்லாதவர்கள், யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள். ஏன் கடவுள் இந்த ஸ்டாண்டை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவர்களிலிருந்து இவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த இஸ்ரேல் வழியாக இஸ்ரேல் அல்லாதவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும். அதே போலவே யூதர்கள் வழியாக யூதர் அல்லாதவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக, பிரிச்சுன்றதுக்காக இல்லை கடவுளுடைய நோக்கம். இங்கு தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை ஆபிரகாம் வழியாக கடவுள் பிரித்தெடுத்த பொழுது இவர்கள் வழியாக அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மூலமாக இவர்களுக்கு நிறைய செய்தி சொல்லியிருக்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? ஓட விட்டு, துரத்த விட்டு, போர் செய்ய விட்டு, நிறைய லெசன் இவங்க கற்றுக்கிறாங்க. இதுதாங்க நடந்தது. சமாவோ கடவுள் இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இவர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும் தனக்குரிய மக்களாகவும் கடவுள் இவர்களை கொண்டு வருவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதை திருமறையில் மிக தெளிவாக நம்மால் அங்கே காண முடியும். இப்படிப்பட்ட இந்த யூதர் அல்லாத புற இனத்தவரை இந்த யூதன் என்றும் புற இனத்தவன் என்றும் இல்லாமல் ஒன்றாக சேர்க்கிற ஒரு காரியத்தை சிலுவை செய்தது. ஏனென்றால் யோவான் 4:22 நான் ரைட்டு நினைக்கிறேன், யோவான் 4:22. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. யூதர்கள் பிரிச்சு எடுத்தது என்னது? அவங்களுக்காக இல்ல, ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டியது. ஆனா அது யார் வழியா வருது? யூதர்கள் வழியாக வருகிறது என்பதை அங்கே சொல்லுகிறார். இந்த பிரித்தெடுத்தல் என்பது இவர்களுக்கும் ரட்சிப்பு வர வேண்டும் என்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று. ரைட். இந்த 13 வசனம் தொடங்கி 16 வசனம் வரை சிலுவை அண்டையிலே நாம் பெற்றுக்கொள்கிற செய்தி இதுவாக இருக்கிறது. சமீபமாக்குகிற ரத்தம் செய்கிறது என்ன? நம்மை சமீபமாக்கின ரத்தம் செய்தது என்ன என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒப்புரவாக்கும் பணியை செய்கிற ரத்தம், ஒப்புரவாக்குகிற பணியை செய்கிற ரத்தம். இது புறஜாதியாருக்கு கடவுள் செய்தது. இன்றைக்கு யாரெல்லாம் அவர்களை விசுவாசம் வைக்கிறார்கள், யாரெல்லாம் அவர் தூரமானவர் அல்ல சமீபமானவர் என்பதை உணர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற பெரிய சாக்கியம் இந்த சமீபமாக்கின ரத்தம் செய்கிறது. என்னவென்று சொன்னால் ஒப்புரவாக்குகிற பணியை இந்த ரத்தம் செய்கிறது. அன்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அழிவு வரவைக்கப்பட்டது. ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் இவர் என்ன பண்ணார்னா, வேற வழி இல்லை, இவர்களை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்பொழுது இவர் அழிக்க அல்ல, மாறாக மீட்டுக் கொள்ள விரும்புகிறார், ஒப்புரவாக்க விரும்புகிறார். அதற்கு இந்த ரத்தம் அவருக்கு பயன்படுகிறது. அங்கு தண்ணீரினாலே ஜலப்பிரளயத்தினாலே அழித்த கடவுள் இப்பொழுது தன்னுடைய இரத்தத்தை இவர்கள் மீது ஊற்றி ஒப்புரவாக்கிக் கொள்கிறார். அழிக்க அல்ல, இங்கு ஒப்புரவாக்குகிற பணி நடைபெறுகிறது. யூதர் அல்லாதவர் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற நிகழ்வுக்கு ரத்தம் அவர்களை சமீபமாக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது தீர்ப்பும் அழிவும் அல்ல, மாறாக இவர்களை ஏற்றுக்கொள்கிற நிலை அங்கே உண்டாகிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் மக்கள் ஒருவேளை கட்டளைகளை பெற்றுக்கொண்டவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்றாலும் இந்த கட்டளைகள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வில் பெற்றுத்தந்தது என்ன என்று சொன்னால், ஒரு கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை தான் அது ஏற்படுத்தியது. நியாயப்பிரமாணம் அதுதான் செஞ்சது. கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தியது. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாமே, எசேக்கியல் 44 அதிகாரம் 23 வசனம். எசேக்கியல் 44:23. இது இந்த நியாயப்பிரமாணத்தில் இதை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, நீ ரைட்டு, நீ தப்புலாம் சொன்னதுனால ஒரு தடுப்பு சுவர் தான் அங்கே ஏற்படுத்தப்பட்டதை ஒழிய இணைப்பு என்பது அங்கே ஏற்படவில்லை. இதுதான் நியாயப்பிரமாணம் செஞ்ச விஷயம். ஆனா இந்த ரத்தம், சமீபமாக்குகிற ரத்தம், இதை பத்தியெல்லாம் எதுவுமே அங்கே மீன் பண்ணல. இவர்களை கழுவி சுத்திகரித்து ஏற்றுக்கொள்கிற ஒப்புரவாக்குகிற பணியை இந்த ரத்தம் அங்கே செய்கிறது. இந்த சமீபமாக்கும் ரத்தம் செய்கிற அற்புதம் என்னவென்று சொன்னால் கலாத்தியர் 3 அதிகாரம் 10-13 வரை உள்ள வசனங்கள். கலாத்தியர் 3:10-13. தடுப்பு சுவராக இருந்த இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் தகர்த்து போட்டார். நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டுக் கொண்டார். இந்த சட்டம் தடுப்பு சுவராக இருந்தது, இதை உடைச்சார், இதை உடைத்தார். இது தம்முடைய இரத்தத்தினாலே அதை தகர்த்து எரிந்து இவர்களை ஒன்றாக இணைத்து கிறிஸ்துவோடு அவர்களை இணைக்கிற ஒரு பெரிய பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செய்கிறதை நாம் காணுகின்றோம். யாரெல்லாம் சிலுவை அண்டை வருகிறார்களோ அவர்களை ஈர்த்து ரட்சிக்கிற சமீபத்தின் ரத்தம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அதை மாற்றி போடுகிறது. இன்றைக்கு இந்த சிலுவை அண்டையிலே வருகிற பொழுது நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகளும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. எதுல ஈவன் விசுவாசத்தில் கூட வேறுபாடு கிடையாது. எனக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்தில் குறைவு இருக்கிறது என்பது கூட அங்கு பொருட்டு அல்ல. மாறாக எல்லோரையும் ஒன்றாக ஈர்த்து கொள்ளுகிற, சமீபமாக சேர்த்துக் கொள்கிற ரத்தமாக இது அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமீபமாக்குகிற ரத்தம் எப்படிப்பட்ட பணியின் வழியாக அதை செய்கிறது என்று சொன்னால் 2 அதிகாரத்தின் 14 வசனம், எபேசியர் 2:14. இது தன்னுடைய சமாதானத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒன்று. இது சமீபத்தின் ரத்தம் மட்டுமல்ல, இது சமாதானத்தின் ரத்தமாக இருக்கிறது. இருதரத்தரையும் ஒன்றாக சேர்க்கிற சமாதானத்தின் ரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்திலே சேர்க்கிற சமீபத்தின் ரத்தம் நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் சமாதானத்தை ஏற்படுத்துகிற ரத்தமாகவும் இது மிளிர்கிறது. அந்த சமாதான காரணர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த சிலுவை அண்டையிலே நாம் பெற்றுக்கொள்கிற மேலான சாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு தூரமானவர் அல்ல சமீபமானவர். நாம் தேடியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க அளவிற்கு அவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். இந்த ரத்தம் நம்மை இயேசு இரண்டையிலே சேர்க்கிற ஒன்றாக, ஈர்த்துக்கொள்கிற ஒன்றாக இந்த ரத்தம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது சமாதானத்தின் ரத்தமாக, நமக்குள்ளே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக இணைக்கிற ரத்தமாக இது இருக்கிறது. எனவே இன்றைக்கு சிலுவை அண்டையிலே நாம் சமீபமாக்கப்பட்டவர்களாகவும் சமாதானத்தின் மக்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற மனநிறைவோடு கடந்து செல்வோம். கடவுள் தாமின் திருவசனமுக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.